நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்போ என்ன, ஒரு குழந்தைக்கு மூன்று பெற்றோர் கேட்கவே கொஞ்சம் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு இல்லையா? சரி, இப்போ இந்த ஒரு குழந்தைக்கு மூன்று பெற்றோர் இருக்கலாம்ங்கிற சிகிச்சை முறைக்கு வந்து ஆஸ்திரேலிய அரசு அனுமதி வழங்க உள்ளதாக செய்திகள் வந்து கொண்டுள்ளன இல்லையா? இப்போ இந்த த்ரீ பேரண்ட் பேபி அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு குழந்தைக்கு மூன்று பெற்றோர் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்களேன்.
த்ரீ பேரண்ட் பேபிஸ் என்ற இந்த சிகிச்சை முறை 2015 முதன் முதலாக இங்கிலாந்தில் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டது ரைசல். அப்போது இது தொடர்பான விவரங்களை நாம் நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம். இப்போது உலகில் இந்த த்ரீ பேரண்ட் பேபிஸ் என்ற சிகிச்சை முறையை அனுமதிக்க போகும் இரண்டாவது நாடு என்ற பெருமையை ஆஸ்திரேலியா பெறப்போகிறது. த்ரீ பேரண்ட் பேபிஸ் என்றால் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன் 25 வயதான காலியா என்ற பெண் சொல்லும் இந்த கதையை கேட்டு பார்ப்போம்.
எனது பெயர் காஹலியா. எனக்கு 25 வயது. எனக்கு குழந்தைகள் என்றால் கொள்ளை பிரியம். 3-4 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என் ஆசை. ஆனால் நான் குழந்தைகளை பெற்றுக்கொள்வது அவசியம்தானா என்று யோசிக்கிறேன். எனது தம்பி மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் என்ற மரபணு சார்ந்த இழைமணி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு இதுவரை 14 தடவைகள் ஸ்ட்ரோக் பக்கவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது அவனது கண் பார்வை மங்கி கொண்டு வருகிறது. கேட்கும் திறன் படிப்படியாக குறைந்து வருகிறது. ஞாபக சக்தியை பெருமளவில் இழந்து விட்டான். 7 வயதான அவனால் இப்போது நடக்கவும் முடியவில்லை. இதற்கு காரணம் எங்கள் குடும்பத்தில் மரபணு வழியாக வரும் மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் என்ற இழைமணி நோய்தான். குடும்பத்தில் பெண்கள் வழியாகவே இந்த மரபணு நோய் அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்லப்படுவதால் எனக்கு பிறக்கும் குழந்தைகளும் இதே மைட்டோகாண்ட்ரியல் நோயால் பாதிக்கப்பட போவது நிச்சயம்.
நமது உடல் செல் என்ற கோடிக்கணக்கான கலங்களால் ஆனது. கலங்களின் நடுப்பகுதியில் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா என்ற இழை மணிதான் செல் என்ற கலத்தின் பவர் ஹவுஸ், சக்தி வழங்கும் அமைப்பு. கலங்களின் ஆற்றலுக்கு வேண்டிய சக்தியை கொடுப்பது இந்த இழைமணி. இந்த இழைமணியால் ஊட்டச்சத்தையும் ஆக்சிஜன் என்ற பிராணவாயுவையும் எரித்து கலத்துக்கு வேண்டிய சக்தியை, எனர்ஜியை வழங்க முடியாத போது இது இழைமணி நோய் அல்லது மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் அல்லது மைட்டோகாண்ட்ரியல் சிண்ட்ரோம் என்ற பெயரை பெறுகிறது. இந்த நோய் மரபு வழிவரும் ஒரு மரபணு சார்ந்த நோய். காலியாவின் கதையை பார்த்தபோது நாம் தெரிந்து கொண்டது என்ன? இந்த மைட்டோகாண்ட்ரியா நோயுள்ள ஒரு பெண் கருவுற்றால் அந்த நோய் அடுத்த சந்ததிக்கும் எடுத்துச் செல்லப்படும் என்பதுதான். ஒரு பெண்ணின் நோயுற்ற மைட்டோகாண்ட்ரியா என்ற இழைமணி நோய்க்கான கூறுகளை அகற்றிவிட்டு அல்லது எடுத்துவிட்டு ஆரோக்கியமான மற்றொரு பெண்ணின் மைட்டோகாண்ட்ரியாவை பயன்படுத்தி IVF என்ற முறையில் கருவை உருவாக்கி DNA-ஐ மாற்றுவதுதான் இந்த த்ரீ பேரண்ட் பேபி சிகிச்சை முறை. இதில் ஒரு ஆண், ஒரு பெண், மற்றொரு பெண் ஆக அந்த மூன்றாவது பெண்ணின் இழைமணி என்று 3 நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் இதை த்ரீ பேரண்ட் பேபிஸ் என்று சொல்கிறார்கள்.
சரி, இப்ப இந்த மரபணு நோய் மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் சொல்றீங்க இல்லையா?
ஆமா.
அப்படி நிறைய பேருக்கு நம்ம நாட்டில், ஆஸ்திரேலியாவிலேயே அல்லது உலகத்துல இருக்கா? என்ன, எத்தனை பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இங்க ஆஸ்திரேலியாவில் பார்க்கிற போது வாராந்தம் பிறக்கும் குழந்தைகள் 20 குழந்தைகளுக்கு இந்த நோய் இருப்பதாக அறிக்கைகள் சொல்கின்றன. ஆனால் இந்த 20 குழந்தைகளும் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. சிலருக்கு மைல்டு என்ற மென்மையான பாதிப்புகளை இருக்கக்கூடும். பொதுவாக இந்த மைல்டு போன்ற மென்மையான பாதிப்பு இருப்பவர்கள் மற்றவர்களைப் போலவே ஆரோக்கியமாக வாழ்வார்கள். ஆனால் சராசரியாக இந்த 20 குழந்தைகளுள் ஒரு குழந்தைக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் மிக மோசமாக இருக்கும். இது அந்த குழந்தையின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் வைத்திய அறிக்கைகள் சொல்கின்றன. பயோட்டின் குறைபாடு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் என்ற பாக்டீரியா எளிதாக தொற்றும் தன்மை, கண் பார்வை குறைதல், கேட்கும் திறன் குறைதல், உடல் வளர்ச்சி பாதிக்கப்படுதல், நீரிழிவு நோய் ஏற்படுத்துதல், இதய நோய் ஏற்படுதல் என்று இன்னொரு என்ன பாதிப்புகளை இந்த குறைபாடு ஏற்படுத்தும் என்று வைத்திய நிபுணர்கள் சொல்கிறார்கள்.
சரி, இப்ப இந்த சிகிச்சை வந்து நிறைய நாடுகள்ல இல்ல இல்லையா?
ஆமா,
இப்ப வந்து யூகே பிரிட்டன்ல வந்து அறிமுகம் செய்திருக்கிறாங்க, இப்ப ஆஸ்திரேலியாவில வந்து இது சட்டப்படி அறிமுகம் செய்யப்படலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்குல்ல, ஏன் மற்ற நாடுகள் வந்து இந்த சிகிச்சையை அறிமுகம் செய்யல அல்லது தயங்குறாங்க?
இது ஒரு நல்ல கேள்வி ரைசல். இந்த சிகிச்சை பற்றி உலகெங்கிலும் பல வாத பிரதிவாதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. டிசைனிங் அ பேபி, அதாவது ஒரு குழந்தையை நாம் வடிவமைத்தல் என்ற ஒரு நிலைக்கு இந்த சிகிச்சைகள் நம்மை அழைத்து செல்கின்றன என்று கருதப்படுகிறது. கடவுள் செய்யும் காரியத்தை மனிதன் செய்ய முயலக்கூடாது என்றும், இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித அறநெறிக்கு முரணானது என்றும் கருதப்படுவதால் இந்த சிகிச்சைக்கு தற்போது வரை இங்கிலாந்து தவிர்ந்த ஏனைய நாடுகளில் சட்டப்படியான அங்கீகாரம் இல்லை. அத்தோடு ரிசர்ச் இன்வால்விங் ஹியூமன் எம்ப்ரியோஸ் ஆக்ட் மற்றும் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் குளோனிங் ஃபார் ரீப்ரொடக்ஷன் ஆக்ட் போன்ற சட்டங்கள் ஆஸ்திரேலியா உட்பட பல சர்வதேச நாடுகளில் நடைமுறையில் இருக்கின்றன. இதனால் இந்த த்ரீ பேரண்ட் பேபி சிகிச்சை முறை இதற்கு விதிவிலக்கு அல்ல என்றே இதுவரை கருதப்பட்டு வருகிறது பல நாடுகளில். இருந்த போதும் ஆஸ்திரேலியாவில் இந்த சட்டங்களை ஆராய்ந்த வைத்திய நிபுணர் குழு த்ரீ பேரண்ட் பேபி சிகிச்சையால் பயன் நிறைய இருக்கிறது என்று பரிந்துரை செய்ததன் காரணமாக எதிர்காலத்தில் மரபு வழி வரும் நோய்களை கட்டுப்படுத்தி பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சட்டப்படியான அங்கீகாரம் வெகு விரைவில் இங்கு கிடைக்க இருக்கிறது.
அப்படி பார்த்தா முன்னாடி இந்த குளோனிங் பேபி வந்த மாதிரி இப்போ விரைவில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து மூன்று பெற்றோர் இருக்கிற குழந்தைகளை நாம சந்திக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க.
ஆ, அது உண்மையில் அந்த குழந்தையின் ஆரோக்கியத்தை பல விதத்தில் அபிவிருத்தி செய்கின்ற ஒரு திட்டமாகவே இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.
மிக்க நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.